ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶ್ರೀಮದಾನಂದತೀರ್ಥ ಭಗವತ್ಪಾದಾಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿಹಿ ಓಂ. யார் செயலுக்கு யார் பொறுப்பு? இது என்றைக்குமே இந்த ஒரு தலைப்பை பார்க்கும்போது எல்லோருமே இதற்கு நான் பொறுப்பல்ல, நான் பொறுப்பல்லன்னு பொறுப்பிலிருந்து தப்பிப்பவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய காலம் இது. வாஷிங் அவுட் த ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்புகள் இருக்கு இல்லையா, இந்த பொறுப்புகளிலிருந்து கை கழுவும் விதம், அதை நிற்கிறோம் அந்த முறை, அது இன்றைக்கு நிறைய இருக்கு. அது எந்த லெவலுக்கு இருக்குன்னால், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசன், அன்றைக்கு அரசர்கள் கிடையாது, இது ஜனநாயக நாடுன்னு எடுத்துட்டோம்னால், அந்த ஜனநாயகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சராகட்டும், மந்திரிகளாகட்டும், பிரதம மந்திரியாகட்டும், ஜனாதிபதியாகட்டும், இல்லை சட்டசபை உறுப்பினராகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும், ஆளுநராகட்டும், இது இல்லாமல் அந்த பக்கம், இது மாத்திரம் இல்லாமல் கலெக்டராக இருக்கவா, அரசாங்கத்துறையில பதவியில் இருக்கிறவா, இவர்கள் எல்லாம் ஒரு வகை இல்லை. பாடம் சொல்லிக் கொடுக்கூடிய ஆசிரியர்களாகட்டும், தலைமை ஆசிரியர்களாகட்டும், அந்த வகையிலே பார்க்கும்போது கல்வித்துறையிலே பலதரப்பட்ட பொறுப்புகள். இன்னொரு வகையிலே பார்க்கும்போது குடும்பம்னு எடுத்துட்டோம்னால், தந்தையார், தாய், பாட்டி, தாத்தா, அண்ணன், அக்காள், இவர்களெல்லாம் ஒரு வகையிலே சொந்தங்களிலே இருக்கக்கூடியவர்கள். ஆகவே இவர்கள், அது மாத்திரம் இல்லாமல் விவாகமாகியிருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே, ஆக இவரவர்கள் ஒவ்வொரு உறவினர்களுக்குள்ளேயும், உறவுகளுக்குள்ளே, நட்புறவுகளுக்குள்ளே, சமுதாயத்திலே, அரசாங்கத்திலே, கல்வி கற்கக்கூடிய அந்த ஒரு இடத்திலே, இப்படி எல்லா இடத்திலும் சில பொறுப்புகள் அவரவர்களுக்கு இருக்கு. இதற்கு பகவான் விசேஷமாக ஒரு சூச்சனை கொடுத்திருக்கார். நாம் பகவானுடைய ஸ்ரீனிவாச கல்யாணத்தை பார்த்தோம்னால், பவிஷ்யோத்தர புராணம் முதலான புராணங்களில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச கல்யாணம் நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கிறது. அதில் யாருக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே ஒரு ஸ்லோகம் உண்டு. அதை பார்க்கதற்கு முன்னாலே ஒரு சிறிய கதை. அந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்திலிருந்து பகவான் தன்னுடைய லீலா விலோதத்திலே ஸ்ரீனிவாச கல்யாண சரித்திரம் மிக பெருமை வாய்ந்தது, புண்ணியகரமானது. யாருக்கு யஜ்ய ஆகுதிகளிலே யஜ்யத்தை, அந்த பலனை சமர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிற வகையிலே பிருகு மகரிஷி சென்று சோதனை பண்றார். அவர் சோதனை செய்கிறார் கைலாசத்திலே பரமசிரவனையும், சத்தியலோகத்திலே பிரம்மதேவரையும், வைகுண்டத்திலே நாராயணனையும் சோதனை செய்யும் போது மூவரிடத்திலும் சோதனை செய்தன் கடைசியாக ஹரியே சர்வோத்தமன் அப்படின்னு திருடமாக சொல்றார். இப்போ பகவானுடைய நாடகம் லக்ஷ்மி கோபித்தது போல் நடித்து கொண்டு கொல்காபுரத்தில் போய் தபசு பண்றாள். அதற்கப்புறமாக ஸ்ரீமன் நாராயணன் இங்கே வெங்கடாதிரி பர்வதத்திற்கு வரான். அங்கே புத்தின் உள்ளே இருந்து 10,000 வருஷங்கள் வாசம் செய்கிறார். அந்த புத்துக்கு சாட்சாத் மகாலட்சுமியே கோபிகாஸ்திரியாகவும், பிரம்மதேவரே பசுவாகவும், ருத்ர பகவானே கன்றாகவும் வந்து அந்த கோபிகாஸ்திரி அந்த பசு கன்றை சோழராஜனிடத்தில் ஒப்படைக்கிறாள். அந்த சோழராஜனிட அவனானவன் அது குடம் குடமாக பால் கறக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ராணியானவள் அதை வாங்கிக்கிறாள். அப்போ அந்த பசுவை, கன்றை மேய்ப்பதற்காக ஒரு பசு கோபாலகனை நியமிக்கிறாள். அந்த கோபாலகன் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த பசுவானது ஒரு நாள் ஒரு சொட்டு பால் கூட கொடுக்கலை. அதற்கு ராணியானவள் அந்த கோபாலகனை சிக்ஷை கொடுக்கிறாள், அடிக்கிறாள். அப்போ அந்த கோபாலகன் ராணி தன்னை அவமானப்படுத்தியதனுடைய கோபத்தை காட்டுவதற்காக அந்த பசுவனுடைய மூக்குக்கும் காலுக்கும் இடையே கயிறை கற்றா. அப்பவும் அந்த பசுவானது கன்றினோடே அந்த பர்வதத்தின் மேலே ஏறு புற்றின் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுக்கு பாலை சொரியறது. அதை பார்த்த நேரத்திலே அந்த கோபத்திலே கோபாலகன் தன் கையில் இருந்த கோடாலை எடுத்து பசுவை கொன்னுடனும் வீசுறான். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன், 10,000 வருஷங்கள் உள்ளே இருந்த பகவான், அப்போ மேலே இருந்து தன்னுடைய தலையை குறுக்கே வைக்கிறான். இப்போ பகவானுக்கு தலையில அடிபடுறது, இது எல்லாம் நாடகம்தான். பகவானுக்கு அடிபடுறது ஒன்றும், ரத்தம் வந்தது, காயம் ஏற்பட்டதுங்கிறதெல்லாம் பகவானுடைய லீலை மாத்திரமே தவிர, பகவானுக்கு நம்மை போன்ற பஞ்சபூதங்களால் ஆன தேகம் கிடையாது. அது சச்சிதானந்த ஸ்வரூபம். அப்படி இருக்கக்கூடிய வகையிலே பகவான் அந்த லீலையை செய்கிறான். அப்ப பசு அந்த அந்த ரத்தத்தை பார்த்த நேரத்திலே அந்த கோபாலகன் அந்த இடத்திலேயே கீழே விழுகிறான். அப்போ அந்த பசு கன்றானது நேராக அரசனிடத்திலே சோழராஜன் இடத்துல போய் முறையிடுறது. அப்ப சோழராஜன் வந்தான், நேரா பர்வதத்திற்கு வரான். பர்வதத்திற்கு வந்த சோழராஜன் பார்க்கறான், இங்கே ரத்தம் ஓடிண்டு இருக்கு. அங்கே அடிபட்டு அந்த கோபாலகன் அதிர்ச்சியிலே கீழே விழுந்து கிடக்கிறான். இதையெல்லாம் பார்த்த நேரத்திலே இப்பேற்பட்ட காரியத்தை செய்தவன் யார், இப்பேற்பட்ட அபவாதத்தை செய்தவன் யார்? ஏனால் பசுவானது போய் முறையிட்டு அந்த ராஜாவை அழைச்சிட்டு வர்றது. அப்போ உள்ளே இருந்து சீனிவாசன் எழுந்திருக்கிறான். அப்போ சீனிவாசனுடைய பகவானுடைய தலையிலே சிரசில இருந்து ரத்தம் கொட்டின்னு இருக்கு. அதை பார்த்த நேரத்தில் இப்பேற்பட்ட காரியத்தை செய்தவன் யார் அப்படிங்கும் போது பகவான் சொல்றான், ஆதிராஜர் தன்னுடைய சீனிவாச கல்யாணத்திலையும் சொல்றார், தட்டனை ராயனையெத்து கிரிக பந்து சேரிதா ஏனு கஷ்ட ஹில்லி ஹீக யாவ பாப்பி மாடிதா, எந்த பாப்பி பேர்பட்ட காரியத்தை செய்தான்னு ராஜன் அந்த ராஜாவானவன் அரசனானவன் ரொம்ப விசாரம் வருத்தப்பட்டு கேட்கிறான். ஆனால் அப்போ பகவான் சொன்னானாம், இஷ்டு கஷ்ட கொட்டவனே பிரஷ்ட பிசாச்ச வாகிந்தனு சொல்ற, இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமான நீ, உனக்கு பிசாசு ஏற்படட்டும், பிசாசு ஜென்மம், பிசாசு ரூபம் எடுத்து போயாக அப்படின்னு சபிக்கிறான் ஸ்ரீனிவாசன். அப்போ அந்த அரசனானவன் கேட்கிறான், சுவாமி என் மேல் எந்த தப்பும் கிடையாது, இந்த கோபாலகன் தான் அந்த தவறுகளை செய்தான். அவன் எப்போ இந்த விஷயம் நடந்தது எனக்கு எதுவுமே தெரியாது. எப்போ அந்த பசுவானது கோவானது நேராக வந்து என்னிடம் முறையிட்டுறதோ அந்த நேரம் அந்த க்ஷணம் ஓடி நேராக அரண்மனையிலிருந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கேன். வந்த இடத்துல இப்ப ஏற்பட்ட நிலைமையை பார்க்கிறேன். தங்களுக்கு ஏற்பட்ட அடி, இந்த கோவிற்கு ஏற்பட இருந்த பெரிய ஆபத்து, அது எல்லாம் தெரிஞ்சின்ற இடத்துல மனம் ரொம்ப வருத்தப்பட்டு நான் இந்த நிலைமையிலே மனம் ததும்பி மனம் வெதும்பி இப்ப ஏற்பட்ட அந்த வருத்தத்திலே நானே கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த எந்த தவறுகளுக்கும் நான் காரணம் இல்லையே, என்னுடைய கோபாலகன் தானே இந்த தவறுகளை செய்தான் அப்படின்னு அரசன் கேட்கிறான். ஆனால் இங்கு பகவான் அந்த சமயத்திலே காட்டிய அந்த மார்க்கம், அது நம்ம எல்லோருக்கும் நம்மளுடைய இன்றைக்கும் இந்த காலத்திலையும் நம் எல்லோருக்கும் தேவைப்பட வேண்டிய, கண்டிப்பாக ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது. சொல்றான், யஜமானோ கிரகே யஸ்து நா விசார பரோபவேத் ஸ்திரீ புத்திராஜ்யை கிருதம் கர்ம தஸ்யா நிஷ்ட கரம் விதுஹு. யஜமானோ கிரகே யஸ்து நா விசார பரோபவேத், யாருடைய செயல்களுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கும் போது, எஜமானன் அதாவது சேவகர்கள் செய்யும் அபராதங்களுக்கு எஜமானன் பொறுப்பு. சேவகர்கள் அப்படின்னால் நாம் ஒரு வேலையை நடத்துறோம், கட்டட வேலையை நடத்துறோம். கட்டட வேலையை நடத்தக்கூடிய பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்காருனால் அங்கு வேலை செய்யவர்களிடம் வேலையை தவறுகளுக்கு யார் பொறுப்பு அங்கே? அந்த எஜமானன் பொறுப்பு. பெரியத்தோ விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், வேலைகளை வைத்து வேலை பார்க்கிறார், அந்த விவசாயம் பண்ணக்கூடிய எஜமானன் பொறுப்பு. இப்படி ஒவ்வொரு தொழில்களையும் எடுத்துண்டாலும் அந்த தொழில்களை செய்யக்கூடிய சேவகர்கள் அங்கே சேவையை பெய்யும் கூடிய வேலைகளுக்கு, அது இன்னைக்கு இப்பேற்பட்ட தொழிலாகட்டும் ஐடி இண்டஸ்ட்ரி வரைக்கும் எடுத்துட்டோம்னால், அந்த சேவகர்களுடைய வேலை அதுல அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு யார் பொறுப்புனால், அதாவது அவர்கள் செய்யக்கூடிய நல்ல வேலைகளுக்கு ரெகக்னிஷன், அதாவது அங்கு அவர்களுக்குடைய அந்த நல்ல வேலைகளுக்கு தேவையான அங்கீகாரம் அந்த சேவகர்களுக்கு போய் சேர்ந்துடும் கண்டிப்பாக. ஆனால் அவர்களுக்கு போனஸ் ஆகவோ பதவி உயர்வாகவோ இல்லை ஊக்கத்தொகையாகவோ போய் சேர்றது உண்டு. ஆனால் தவறுகள் நடந்தால், அபராதங்கள் நடந்தால் அதற்கு என்ன சொல்றது? இல்லை, சேவகர்கள் செஞ்சிட்டால் இது நான் செய்யலையே அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால், இல்லை, எஜமானனே பொறுப்பு. அப்ப பிரஜைகள் தவறு செய்தால் அதற்கு எஜமானன் யார்? ராஜா, ராஜாவே பொறுப்பு. இன்னும் சொல்றார், ஸ்திரீ புத்திராஜ்யை கிருதம் கர்ம தஸ்யா நிஷ்ட கரம் விதுஹு. ஸ்திரீ புத்திராஜ்யை கிருதம் கர்ம தஸ்யா நிஷ்ட கரம் விதுஹு சொல்றார். இது மாத்திரம் இல்லை, இன்னும் யார் யாருகளுக்கு யார் யார் பொறுப்பு அப்படிங்கும் போது சொல்றார், மனைவி தவறுகள் செய்தால் யாரு யார் பொறுப்பு? கணவனே பொறுப்பு. இங்குதான் இருக்கு பிரச்சனை இன்னைக்கு. ஏனால் நாம் பார்க்கிறோம் சாஸ்திரத்துல எப்பேற்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கான்னு. புத்திரர்கள் தவறு செய்தால் என் குழந்தை பரிமாறி போயிட்டான், கெட்ட சகவாசம் அவனுக்கு, என் பேச்சையே கேட்கல, அவன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணின்றான், அவன் இஷ்டப்படி தன்னுடைய வேலைகளை பண்றான், நாம் சொல்லி எதுவுமே தர்ம மார்க்கத்திலே வரல, நான் சந்தியாவதனம் பண்ண சொல்றேன், பகவத் ஆராதனை பண்ண சொல்றேன், பூஜை பண்ண சொல்றேன், ஆனால் அவன் கேட்கிறதே கிடையாது, வழிதவறி போயிட்டான் அப்படின்னு சொன்னோம்னால், புத்திரர்கள் செய்யக்கூடிய அபராதத்திற்கு யார் பொறுத்து பொறுப்புனால் தந்தையே பொறுப்பு. மனைவி செய்யக்கூடிய தவறுகளுக்கு யார் பொறுப்புனால் கணவனே பொறுப்பு. அப்ப மனைவி நல்ல ஒரு ஸ்திரீயாக இருந்தால் இரண்டு குலங்களை உத்தாரம் செய்கிறாள், பிறந்த வீடு புகுந்த வீடு. ஆனால் அதே ஸ்திரீயானவள் வழி தவறி போனால் யார் பொறுப்பு அப்படின்னால், விவாகமாவதற்கு முன் அண்ணனோ இல்ல தந்தையோ பொறுப்பு, விவாகமான பிறகு கணவனே பொறுப்பு. அப்போ அவளுக்கு சரியான மார்க்கத்தை காட்ட வேண்டிய பொறுப்பு விவாகத்திற்கு முன்னாலே தந்தையிடம் இருக்கிறது. அந்த தந்தை அவளை சரியான வரனுக்கு, நல்ல சத்பாத்திரனுக்கு விவாகம் செய்து கொடுத்து, கன்னியாதானம் செய்து கொடுத்த பிறகு கணவனே அவளுடைய செயல்களுக்கு பொறுப்பு அப்படின்னு பாக்குறோம். இன்னும் சொல்றாள், இதுல சொல்லாத விஷயத்தையும் பாக்குறோம், சிஷ்யர்கள் செய்யக்கூடிய பாபங்களுக்கு தவறுகளுக்கு யார் பொறுப்புனால் குருவே பொறுப்புங்கிறார். அதனாலேதான் சாஸ்திரம் இன்னொரு விஷயம் சொல்றது, யார் யாருடைய புண்ணியம் யார் யாருக்கு போய் சேர்றதுன்னு பார்த்தால், கணவன் செய்யக்கூடிய புண்ணியம் பாதி மனைவிக்கு சேர்றது, தந்தை பெரியவர்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் குழந்தைகளுக்கு போய் சேர்றதுன்னு பாக்குறோம். அதே போல் ராஜா செய்யக்கூடிய யஜ்ய யாகங்கள், அவர் செய்யக்கூடிய அந்த தர்மத்தினுடைய பலன் பிரஜைகளுக்கு போய் சேர்றது. அதனாலேதான் அக்காலத்திலே ராஜா ராமராஜ்யம்னு பிரசித்தியாக இருந்திருக்கு. பகவானே ராமனாக இருந்த அப்பேற்பட்ட ராஜ்யத்தை செய்து காமிச்சிருக்கான், பிரஜைகள் சௌக்கியமாக இருந்தாள். தர்மராஜா யுதிஷ்டரன் அஸ்வமேத யாகம் செய்தான், பிரஜைகள் சௌக்கியமாக இருந்தாள். ஹரிச்சந்தர் முதலான சத்தியத்தை கடைபிடிச்சிருந்தாள், பிரஜைகள் சுகமாக இருந்தார் இல்லையா? ஏன் கிருஷ்ணதேவராயர் முதலான ராஜாக்கள் செய்யாத நற்காரியங்களா? அவர் காட்டிய குருபக்தி, அவர் காட்டிய பகவத் ஆராதனை, செய்த சேவைக்கு பிரஜைகள் சௌக்கியமாக இருந்தார்கள், பொற்காலம்னு கொண்டாடப்படுறது. அப்ப ராஜாக்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களுடைய பலன் பிரஜைகளுக்கு போய் சேர்றது. குருவினுடைய தபசு, அவருடைய ஜபம், அவருடைய அனுஷ்டானம், அது எல்லாம் சிஷ்யர்களுக்கு போய் சேர்றது. சிஷ்யன் மேலே கைவித்து குரு உனக்கு எல்லா வித்தியகளும் வரட்டும்னு சொன்னால் போதும், அவன் 12 வருஷங்கள் என்ன அத்தியனம் செய்தானோ அதை அத்தியனம் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, குருவினுடைய கடாட்சம் முக்கியமா, குருவினுடைய அவன் அந்த புத்தகத்திலிருந்து படித்தது முக்கியமானு கேட்டால், இதுல இரண்டு விசேஷம், இது விசேஷம்னார், குருவினுடைய அனுகிரகமே விசேஷம் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த குருவினுடைய தபசு, அவருடைய விரதம் அனுஷ்டானம், அவருடைய ஜபம், அது எல்லாமே சிஷ்யனுக்கு ஒரு பலனாக போய் சேர்றது. அப்போ கணவன் செய்யக்கூடிய புண்ணிய மனைவிக்கும், குரு செய்யக்கூடிய அந்த புண்ணிய நற்காரியங்கள் சிஷ்யர்களுக்கும், ராஜா செய்யக்கூடிய நற்காரியங்கள் பிரஜைகளுக்கும், ஒரு தந்தையானவன் செய்யக்கூடிய நற்காரியங்கள் புண்ணிய காரியங்கள் அந்த பலனானது குழந்தைகளுக்கும் போய் சேர்றதுங்கிறது நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல அபராதங்களை பார்க்கும் போது, பாவங்களை பார்க்கும் போது, மனைவி செய்யக்கூடிய பாவம் ரிவர்ஸ்ல இருக்கு. புண்ணியங்கள் ஒன் டைரக்ஷன்ல தான் போகும், அது ஒன் வே கம்யூனிகேஷன், அது ஒன் வே சேனல் அது. அதே பாவங்கள் அதுவும் ஒன் வே சேனல், ஆனால் அது கீழே இருந்து மேல போறது. மனைவியிடமிருந்து கணவனுக்கும் செய்யக்கூடிய பாவங்கள், மனைவி செய்யக்கூடிய பாவங்கள் கணவனுக்கும், சிஷ்யர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் குருவுக்கும், பிரஜைகள் செய்யக்கூடிய பாவங்கள் அதாவது சேவகர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எஜமானனுக்கும், குழந்தைகள் செய்யக்கூடிய பாவங்கள் தந்தைக்கும் ஏன் பித்திருக்களுக்கும் போய் சேர்றதுன்னு பாக்குறோம். ஆக ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தால், ஏன் கிருஷ்ணனே சொல்றான், யுத்தங்கள் அர்ஜுனன் சொல்றான், யுத்தம் செய்யும் போது தர்மங்கள் விலகி போயிடும், வர்ணாசிரம தர்மங்கள் கடைபிடிக்கப்படாது, அப்ப பித்திருக்களுக்கு பிண்டோதக காரியங்கள் நடக்காது, அப்போ அந்த அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளாலே தர்மத்திலிருந்து விலகுவதாலே பித்திருக்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு கதி ஏற்படுறதே அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன். பகவத்கீதையிலே முத அத்தியாயத்திலே தான் யுத்தம் செய்வதற்கு காரணம் வேண்டாம்னு சொல்றதற்கான காரணத்தை சொல்லும் போது சொல்றான், லுப்த பிண்டோதக கிரியாக பாதிக்கப்படுறதுன்னு சொல்றான். ஆக குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகள் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் போய் சேர்றது. இதையெல்லாம் பார்க்கும் போது இதையே பகவான் சொல்றான் இங்கே, யஜமானோ கிரகேயஸ்து நா விசார பரோபவேத் ஸ்திரீ புத்ராஜ்யே கிருதம் கர்ம தஸ்யா நிஷ்ட கதம் கிருதம் கர்ம தஸ்யா நிஷ்ட கரம் விதுஹு. ஸ்திரீ புத்ராஜ்யே கிருதம் கர்ம தஸ்யா நிஷ்டம் கரம் விதுஹு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக அவர்களை சரியான முறையிலே வழிநடத்தவில்லை, அந்த மேற்பார்வை கொடுக்கலை, அவர்களுக்கான மார்க்கத்தை நாம் சரியான நேரத்தை கொடுக்கலை, அவர்களுடைய தவறுகளுக்கு நாம் சரியான கண்டிப்புடன் சேர்ந்த ஒரு அறிவுரையை நாம் கொடுக்கவில்லை, சரியான சிக்ஷையை தண்டனையை கொடுக்கவில்லை அப்படிங்கிறது காரணம் அப்படிங்கிறார். அங்கே பகவான் சொல்ல வந்தது என்னன்னால், ஒரு கோபாலன் அப்படின்னு நீ வச்சிருந்தால் எஜமானனாக இருந்த சேவக்கனாக இருந்த நேரத்திலே கோபாலகனால் எப்படி இருக்கணும், கோ சம்ரக்ஷணைனா எப்படி இருக்கணும், கோ எப்பேற்பட்டது, கோவினுள்ளே 33 கோடி தேவதைகள் இருக்கால், மகாலட்சுமி குடி கொண்டு இருக்கால், சாட்சாத் பரமாத்மா நாராயணன் இருக்கான், அந்த கோவிலுடைய ஒவ்வொரு ரோமங்கள் அதிலே கஷ்டங்கள் கொடுத்தா கூட 1000 1000 வருஷங்கள் எத்தனை ரோமங்கள் உண்டோ அத்தனை 1000 1000 வருஷங்கள் நரகத்திலே தண்டனை, அதே கோதானத்தை செய்தால் அத்தனை ரோமங்கள் உண்டோ எத்தனை ரோமங்கள் உண்டோ அத்தனை 1000 1000 வருஷங்கள் சொர்க்கத்திலே வாசம்னு பகவான் சொல்லியிருக்கான் இல்லையா, அந்த பேர்பட்ட அந்த மகத்துவத்தை அந்த கோபாலகனுக்கு சொல்லியிருக்கணும் இல்லையோ. அந்த கோ சம்ரக்ஷணை செய்யும் போது எவ்வளவு ஸ்ரத்தையாக பக்தியருடன் செய்யணும், அந்த கோவை அடிப்பது ஹிம்சிப்பது கூடாதுங்கிறதை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்க வேண்டியது யார், அது நீ. எஜமானன் தவறினாய், அதனாலே சேவகனுடைய பாபங்களுக்கு எஜமானனே காரணம் அப்படிங்கிற விஷயத்தை பகவான் இங்க சொல்ல வந்தார். சிஷ்யர்கள் எப்படி அப்படின்னு பார்த்தால் வியாசராஜர் சொல்றார், தன்னுடைய ஒரு கிருதியிலே கன்னட கிருதியிலே சொல்றார், எதெல்லாம் அபவாதமான காரியங்கள் அப்படின்னு சொல்லும் போது அயோக்கியனையே உபதேச கரணான்னு சொல்ற, அயோக்கியனாக ஒரு இருக்கிறவனுக்கு நல்ல சிஷ்யர்களுக்கு மந்திர உபதேசம் செய்யணும், அயோக்கியர்கள் அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு கெட்ட எண்ணங்கள் ஹிம்சை பண்றவா கெட்ட விஷயத்திலே அதாவது நல்ல எண்ணத்திலே இல்லாமல் கெட்ட காரியங்களுக்காக மந்திரங்களை தந்திரங்களை சத் விஷயங்களை கற்ற கல்வியை உபயோகப்படுத்துறவாளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க கூடாதுங்கிறான். அவனாலேயே உபனிஷத்துக்கள் சொல்றது நல்ல சிஷ்யர்களிடம் வரட்டும்னு குருவானவர் பிரார்த்தனை செய்கிறாராம். அதனாலே கெட்ட சிஷ்யர்கள் இப்பேற்பட்ட சிஷ்யர்கள் வரும்போது அவர்களுக்கு நாம் பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் போது அது லௌகீக கல்வியோ ஆகட்டும், ஏன் நல்ல சயின்டிஸ்டா இருக்கான் எக்ஸலண்ட் பிரில்லியன்ட் நாலேஜ் அவனுக்கு, ஆனால் அதை துருபயோகம் பண்ணிட்டு ஒரு தான் பிறந்த நாட்டை அழிக்கணும் அப்படிங்கிற கெட்ட விஷயத்துல உபயோகப்படுத்துறவனுக்கு என்ன பிரயோஜனம், அவனுக்கு அந்த கல்வி கற்று கொடுத்ததை தவிர அந்த இடத்துல. அதே நேரத்துல ஒரு நல்ல கல்வியை அப்துல் கலாம் போல ஒரு ஒரு விஞ்ஞானியை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வியை உருவி கொடுத்தால் அது அவன் பிறந்த நாட்டுக்கு சேவை செய்வனை உருவாக்கினால் அந்த கல்வி அதை கொடுத்த ஆசிரியருக்கு பெருமை. அப்ப எந்த சிஷ்யருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் எந்த மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறோங்கிறது பொறுத்து பலனானது அமைகிறது. அதை தவறான மாணவர்களுக்கு சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்தால் அது அந்த பாபம் அபராதம் குருவை போய் சேர்றது. அதனாலே சாமான்யமாக உபதேசம் செய்யறது கிடையாது. எப்படி வெப்பன் கெட்ட ஜனங்களிடத்திலே ஆயுதங்களை கொடுத்தால் எவ்வளவு கஷ்டமோ அதே போல மந்திரங்களை கொடுத்தாலும் அதாவது நல்ல உபதேசங்களை செய்தாலும் அவர்கள் கெட்ட விஷயத்திலே அதை உபயோகப்படுத்தும் போது அது தவறாக மாறிவிடும்ங்கிறதுனாலே குரு மகனியர்களும் கூட சிஷ்யர்களை தேர்ந்தெடுப்பதிலே மிகவும் கவனமுடன் இருந்தார்னு பாக்குறோம் அந்த காலத்திலே. அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லோ யார் யார் விஷயம் யார் யாருக்கு யார் பொறுப்புன்னு பார்க்கும் போது குழந்தைகளுடைய வளர்ப்பை பற்றி பார்க்கும் போது பெற்றோர்களும் முக்கியமாக குடும்பத் தலைவனும், மனைவியினுடைய வழிகாட்டுதலை ஸ்திரீகள் நடத்துண்டால் விவாகத்திற்கு முன்னே தந்தை அண்ணன் முதலானவர்களும், விவாகரத்திற்கு பிறகு கணவன்மார்களும், அதே நேரத்திலே சேவகர்கள் பிரஜைகள் நடத்துண்டால் அவர்களுடைய காரியங்களுக்கு யார் அபராதங்களுக்கு யார் பொறுப்புன்னால் முக்கியமாக தலைவனும் அதாவது எஜமானனும் அந்த ராஜ அதிகாரியும், அதே போல சிஷ்யர்கள் தவறு செய்தால் மாணாக்கர்கள் தவறு செய்தால் குருவும் அதாவது ஆசிரியரும் அவர்களே பொறுப்பு. அதனாலே பொறுப்புணர்ந்து நடந்து கொண்டால் சமுதாயம் நன்றாக இருக்கும், தேசம் நல்லாக இருக்கும், இந்த லோகம் சுபிட்சமாக இருக்கும், அந்த எல்லோ ஜனங்களுமே நல்ல வகையில இருப்பா அப்படிங்கிற விஷயத்தை நம் சாஸ்திரமானது மீண்டும் மீண்டும் பல இடங்களிலே பல எடுத்துக்காட்டுகளுடைய உதாரணங்களோட கொடுக்கிறது. அதை உணர்ந்து கொண்டால் அவரவரும் அவரவர் பொறுப்பினை உணர்ந்து கொண்டால் தட்டி கடிக்காமல் தப்பித்துக் கொள்ளாமல் நடந்து கொண்டால் எல்லோருமே சௌக்கியமாக இருக்கலாம் என்பதை கூறி இரண்டு வார்த்தைகளை பாரதீய ரமண முக்கிய பிராணா அந்தர்கத லட்சுமி நாராயணனுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செஞ்சின்றிருக்கோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.